بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكر اسم الله في أيام معلومة على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير صدق الله مولانا العظيم النبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا خرج الحاج حاجا بنفقة طيبة ووضع رجله في الغرب فنادى مناد في السماء لبيك اللهم لبيك نادى مناد في السماء لبيك وسعديك زادك حلال وراحلتك حلال وحجك مبرور غير معروف فإذا حرج الحاج بالنفقة الخبيثة فوضع رجله في الغرب فناداه لبيك ناداه مناد من السماء لا لبيك ولا سعديك زادك حرام ونفقتك حرام وحجك مأروز غير مبرور رواه الطبراني صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பராமரிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எந்தெண்டும் உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் எப்பொழுதும் எல்லோரினாலும் வணங்கப்பட தகுதியான ஏகன் என்று சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சல்லல்லாஹு அலைஹி அலிஹி வசல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை அடியற்றி வாழ்ந்த வாழக்கூடிய மினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாகும். கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையாம் ஜும்மாவை நிறைவேற்க வேண்டும் என்பதற்காக அருள் நிறைந்த இறை இல்லம் மஸ்ஜிதுக்கு நேர காலத்துடன் விருகி தந்து நவைத்துல் யாசிகா ஃபீ ஹாதல் மஸ்ஜித் மா தும்துல்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதில் தரித்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுக்காகவே தரித்திருக்கிறேன் என்ற தூய நல்லெண்ணத்துடன் வீற்றிருந்து சொல்லப்படும் நல்ல காரியங்களை செவிமடித்து தன் வாழ்க்கையை எடுத்து நடக்க வேண்டும், பிறருக்கும் எட்டி வைக்க வேண்டும் என்ற நன்னியத்துடன் அல்லாஹுடைய இல்லத்தில் வீற்றிருக்கும் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களை அல்லாஹின் நல்லடியார்களே, ரபலிசத் அல்லா ஜல்ல ஷானோ தாலா மனித வாழ்க்கையில் உலகத்தில் எக்காரியங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அவனது ஏவல்களை தம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் இடத்திலும் அவனால் வெறுக்கப்பட்ட தவிர்க்கப்பட்ட அனைத்து காரியங்களிலும் முற்றுமுழுதாக தம் வாழ்க்கையை ஒதுங்கி தவிர்ந்து வாழும் இடையத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நான் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன், வசியத்தும் செய்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் ரபுலிசத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிறந்த ஒரு படைப்பாக எங்களை தெரிவு செய்திருக்கிறார். சிறந்த ஒரு படைப்பு தெரிவு செய்யப்பட்ட நாம் வாழ்வதற்குரிய அழகான ஒரு வழிகாட்டி சத்திய சன்மார்க்கம் இஸ்லாம். இது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது, பரிபூர்ணப்படுத்துகிறது, அழகுபடுத்துகிறது. இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை உலகத்துடன் முடிவதல்ல, நாளை மௌத்துக்கு பின்னாலும் ஒரு வாழ்க்கை இருக்குகின்றது. அதற்குரிய தயாரிப்புக்குரிய களமாக அல்லாஹு அந்த உலகத்தை தந்திருக்கிறார். நாம் இதனை நம்பியிருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம். இதனால் தான் நாம் பலவிதமான வணக்க வழிபாடுகள் செய்கிறோம் என்றால் இதற்காக அல்லாஹின் கட்டளை என்பதை மதித்ததற்காக. உலக வாழ்க்கையில் நாம் பயந்து நடக்குகிறோம், ஏவல்களை எடுத்து நடக்குகிறோம், விளக்கல்களை தவிர்த்து நடக்குகிறோம். நடக்க வேண்டியவர்கள் ஏன் சோதர்களை தெரியார்களே? இது அல்லாஹின் கட்டளை, படைத்தவரின் கட்டளை என்பதற்காக. அருமையான சோதர்களே, அல்லாஹ் நன்னடியார்களே, இந்த அடிப்படையில் ரபுலிசத் அல்லாஹ் ஜல்லஷானுவாக மனித வாழ்க்கையில் பலவிதமான ஆமால்கள், செயற்பாடுகள், ஏவல்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. சில அமல்கள், சில வணக்கங்கள் அது நிரந்தரமாக எப்பொழுதும் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னும் சில வணக்கங்கள் அது சில காலங்களில் நிறைவேற்றப்பட வேண்டும். குறிப்பாக நாம் இருக்கும் இன்றைய இந்த தினம், இந்த மாதம், இதனை உயர்ந்து வரக்கூடிய மாதம், இதன் முன்னால் சென்ற மாதம், அதற்கு முன்னால் சென்ற ரமலானுடைய மாதம், ரமலானில் இருந்தோம், ஷவ்வாலை கழித்தோம், இதோ துல்காதாவில் இருந்து கொண்டிருக்கிறோம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, தெரியார்களே, ரபுலிசத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாம் என்னும் சத்திய சன்மார்க்கத்தை ஐம்பெரும் கடமைகளை கொண்டு கட்டியளித்திருக்கிறார். நாம் படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், நாம் தெரிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நோன்புடைய வணக்கம் அது ரமலானுடைய மாதத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். யாரால் நோன்புடைய வணக்கம் ரமலானுடைய காலத்தில் நிறைவேற்றுவதற்கு தவறினார்களோ, சந்தர்ப்பம் எத்தவில்லையோ, அல்லது உடலில் ஆரோக்கியம் குன்றியவர்களாக இருந்து நோயாளிகளாக இருந்து, அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பலவிதமான காரணங்களுக்காக, அல்லது மார்க்கத்தில் அனுமதி இல்லை இருந்தாலும் நோன்புடைய காலத்தில் நான் நோன்பு நோக்கவில்லை என்றிருக்குமாக இருந்தால், எதிர்வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால் அந்த நோன்பை கலால் செய்வது, அதனை நோட்பது, அதனை பிடிப்பது, அந்த கடமையை நிறைவேற்றுவது கட்டாய கடமை சோதனை செய்யாது. பொதுவாக நோன்புடைய மாதம் வந்துவிட்டால் மட்டுமே நோன்பை பேசுவது, அதன் பின்னால் அடுத்த வருட ரமலானுடைய நோன்புடைய காலங்கள் வந்தால்தான் நோன்பை பற்றி பேசுவது, அதை நோக்க வேண்டும் என்ற உற்சாகம் வருவது. சோதர்களை தெரியாக்களே, அது நோன்புடைய ரமலானுடைய மாதம், அதை நோன்பு நோக்கப்பட வேண்டும். வயது வந்த, புத்தி சுவாதனம் உள்ள, உடலில் ஆரோக்கியம் உள்ள, உடலில் பலம் உள்ள யாவரும் அந்த கடமையை, ஆண் பெண் இருபாலார்களும் அந்த வணக்க வழிபாடை நிறைவேற்றுவோம். ஆனால் விதிவிலக்காக பெண்களில் ஒரு மாதத்தில் சில குறிப்பிட்ட நாட்கள் அவர்கள் மாத தீர்த்துள்ளவர்களாக, மாத விடாயுள்ளவர்களாக, அல்லது எந்த பெண்மணி அந்த ரமலானுடைய மாதத்தில், அல்லது ரமலானுக்கு முன்னால் இருக்கும் அந்த மாதத்தில் பிள்ளை கிடைத்தது, அதனால் நிபாசுடையவர்களாக இருப்பார்கள், அசுத்தமானவர்களாக இருப்பார்கள், அப்படிப்பட்ட பெண்களாக இருந்தால் அந்த அந்த நோன்பை ரமலானில் நோட்க முடியாது, தொழுகை கடமை கிடையாது, நோன்பு அவர்கள் மீது நோட்க முடியாது. சோதர்கள் தெரியாதே, தொழுகை அந்த பெண்கள் மீது கடமை கிடையாது. அந்த காலத்தில் விடுபட்ட தொழுகையை இதர சுத்தமான காலங்களில் அவர்கள் கலா செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், கடமை கிடையாது. ஆனால் நோன்பை பொறுத்த மட்டில் யார் எந்த பெண் இவ்வாறான சங்கடத்தினால், காரணத்தினால் நோன்பு நோக்க முடியாது, அப்படியான தீட்டுள்ளவர்கள், இப்படியான சங்கடம் உள்ளவர்கள், இப்படியான காலத்தில் ரமலானுடைய காலமாக இருந்தாலும் மாதவிடாயுடன் இருக்கிறார்கள், பிள்ளையை பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களுக்கு ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. சோதரர்களை பிரியாக்கிறே, நோன்பு நோட்பது ஹராம், நோன்பு நோக்க முடியாது. ஆனால் அந்த நோன்பை எதிர்வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால் நோட்பது கட்டாய கடமை, கலால் செய்ய வேண்டும், இல்லை என்றால் பாதிகளாகி விடுவார்கள். அந்த அடுத்த ரமலானுக்கு முன்னால் நோக்கவில்லை என்றால் அடுத்த ரமலான் வந்துவிட்டது, சோதர்களை பிரியார்களே, இந்த நோன்பை நோட்பதுடன் அவர்கள் கப்பாரா, குற்ற பரிகாரம், தண்டம் கொடுப்பது கடமையாகும். வருடங்கள் தாண்ட தாண்ட ஒரு வருடத்திலேயே நோன்பு அவர்கள் நோக்கவில்லை, பல காலங்களாக நோக்காமல் அவ்வாறே இருந்து கொண்டு வருகிறது. வருடம் தாண்ட தாண்ட அந்த நோன்புகள் நோட்பதுடன் ஒரு நோன்புக்கு
ஒரு நோன்புக்கு பதிலான கப்பாரா தண்டம் அதை வருடங்கள் தாண்ட தாண்ட பன்மடங்காகி வந்து கொண்டே இருக்கு. தெரியாங்களே, அதனால் மார்க்கத்தில் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நோன்புடைய மாதம் அதை நோன்பு நோக்க வேண்டும். விடுபட்டவர்கள் எதிர்வரும் ரமதானுக்கு முன்னால் சலா செய்வது கட்டாய கடமை. சாதகே பெரியாக்களே, ரமதான் கழிந்து விட்டது, அடுத்தது ஷவ்வால், பெருநாள் கொண்டாடினோம். ஷவ்வாலுடைய மாதம், துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய குறை 10 வரைக்கும் உள்ள ஒரு நாட்கள். இது மிக அதி விசேஷகரமான, கண்ணியமான, மகத்துவமான ஒரு காலமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். சாதகே பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்ன இத்தத் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லா யௌம கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும் தாலிக்க தீனுல் கய்யும். இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து படைத்தவனால் படைத்தவனுடைய நிதி விதி அவனுடைய ஏற்பாடு வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. அந்த 12 மாதத்தில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா மின்ஹா அர்பஅதுன் ஹுரும், அதில் 4 மாதம் மிக தங்கை பொருந்திய மாதம் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த காலத்தை மார்க்கம் சிறப்பித்திருக்கிறது, சிலாகித்திருக்கிறது, கண்ணியப்படுத்திருக்கிறது, மகத்துவப்படுத்திருக்கிறது என்றால், இந்த காலத்தில் ஒரு விசேஷமான ஒரு அமலை, ஒரு வணக்கத்தை, ஒரு வழிபாடு, ஒரு ஏவலை, ஒரு படிப்பினையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதுதான் ஹஜ்ஜுடைய வணக்கம். அதுதான் ஹஜ்ஜுடைய வணக்கம். எங்களில் ஏராளமான தோழர்கள், சகோதரர்கள், பெரியவர்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்றியவர்கள் இருக்கிறோம். இன்றும் எமது பகுதிகளில் இருந்து ஏராளமான உடன் பிறப்புகள், எமது ஊரை சார்ந்தவர்கள் அந்த வணக்கத்திற்காக சென்றிருக்கிறார்கள். உலகத்தில் 4 திசைகளிலிருந்தும், பல கோணங்களிலிருந்தும், சிக்கு திசைகளிலிருந்தும் அந்த மக்கமா முகர்ரமாவை நோக்கி எஹ்ராம் அணிந்தவர்களாக, கல்வியா சொன்னவர்களாக அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். சாதர்கே பெரியார்களே, இந்த வணக்கம் கடமையாக்கப்பட்டது. இன்று நேற்று உண்டான ஒரு வணக்கம் அல்ல. அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் அன்றிலிருந்து ஒரு விதியாக்கப்பட்ட, கடமையாக்கப்பட்ட, மார்க்கமாக்கப்பட்ட, ஷரியத்தாக்கப்பட்ட ஒரு வணக்கமே ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருக்கிறது. சாதகே பெரியார்களே, ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது இஸ்லாத்துடைய ஏனைய பல கடமைகளை விட ஒரு தனித்துவமான, ஒரு அலாதியான, ஒரு ஒரு விசேஷமான படிப்பினைகள், அதில் பாடங்கள், அதில் பலவிதமான பண்புகள் நிறைந்த ஒரு வணக்கம். தொழுகை இது இஸ்லாமிய மிகப்பெரும் ஒரு கடமை. நோன்பு இது ஒரு கடமை. ஜகாத் இது ஒரு கடமை. ஹஜ்ஜு இது ஒரு கடமை. ஆனால் தொழுகை, இதில் அல்லாஹ் ஒரு விதமான தன்மையையும், ஒரு விதமான பண்பையும், ஒரு விதமான பாடத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நோன்புக்கு அல்லாஹ் ஒரு தன்மையை வைத்திருக்கிறான். ஜகாத்துக்கு அல்லாஹ் ஒரு நன்மை, அதற்கு ஒரு தன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு அமலும் சோதரிகளே, ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விசேஷமான நன்மை வைத்திருப்பது போல ஒரு தன்மையும் இருக்குகிறது, ஒரு தன்மையும் இருக்குகிறது. சாதகை பெரியார்களே, தொழுகை, இது தொழுகையுடைய நன்மை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை இதனுடைய நன்மை என்ன? அது தொழுகை சொர்க்கத்தின் சாவி, தொழுகை பூமியினுடைய அடையாளம். சாதகை பெரியார்களே, தொழுகைக்குரிய நன்மை அது சுவர்க்கம். தொழுகை ஒரு முஸ்லிமையும் காபிரையும் அல்லாஹை இறை நிராகரிப்பு செய்தவருக்கும் ஏற்றவருக்கும் உள்ள ஒரு பர்க், ஒரு வித்தியாசம், ஒரு பாகுபாடு, ஒரு வேலி தொழுகை என்றார்கள் செல்லலாது. தொழுகையுடைய தன்மை என்ன? தொழுகையுடைய தன்மை என்ன? தொழுகைக்குரிய நன்மை அது சுவர்க்கம். தொழுகையின் தன்மை என்ன? தொழுகை மானசிங்கமான, அசிங்கமான, அருவருக்க தகுந்த ஒரு மனித பண்பாடுகள் அற்ற அனைத்து விதமான கெட்ட கேடுகட்ட ஏற்பாடுகளை விட்டும் அவரை பரிசுத்தப்படுத்தும். தொழுகை அது அது ஒரு அடையாளம், தொழுகை அது ஒரு பிரகாசம். செல்லல்லா படிக்க சொன்னார்கள், யார் இருளிலே இருட்டிலே நறுமிசையிலே யார் இருளில் மஸ்ஜிதுக்காக மஸ்ஜிதுக்காக தொழுகை நிலைநிறுத்துவதற்காக வருவார்களோ சென்னார்கள் செல்லல்லா அலைஹி வஸல்லம், கியாமத்தின் நாளையில் இவர்களுக்கு பலவிதமான பிரகாசம் கொடுக்கப்படும். தொழக்கூடிய மனிதர்களுடைய முகத்தில் அவருடைய பதனத்தில் அவருடைய முகத்தில் அழகான ஒரு பிரகாசம் இருக்கும், பிரகாசம் இருக்கும். சோதரே தெரியாதே, தொழுகை சென்று அல்லாஹ் தன்னை வைத்திருக்கிறார், நோன்பு சென்று அல்லாஹ் தன்னை வைத்திருக்கிறார். தொழுகை இது கடமை. இந்த தொழுகை நேரம் வந்துவிட்டால் யார் எங்கிருக்கிறாரோ, கடலில் இருக்கலாம், வயலில் இருக்கலாம், ஊரில் இருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கலாம், ஆகாயத்தில் பயணத்தில் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கலாம். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் உரியவர் உரிய இடத்தில் அந்த இடத்தில் இருந்து திபிலாவை முன்னோக்கி தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். திபிலாவை முன்னோக்கி தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். நோன்புடைய காலம் வந்துவிட்டால் அவர் யார் எங்கிருந்த பொழுதிலும் சரி, கடலில் இருக்கலாம், தரையில் இருக்கலாம், ஆகாயத்தில் இருக்கலாம், வனாந்திரத்தில் இருக்கலாம், எங்கிருந்த பொழுதிலும் அந்த அந்த நோன்பை நிறைவேற்ற வேண்டும். ஜகாத்துடைய வணக்கத்தை எடுத்து எடுத்த மட்டு யார் எங்கு பொருளீட்டுகிறாரோ, சம்பாதிக்கிறாரோ, அவர் உத்தியோகம் செய்கிறாரோ, வியாபாரம் செய்கிறாரோ, எங்கிருந்து அவருடைய இன்கமிங் அவருடைய வரவுகள் எங்கிருக்குமோ அங்கே அவர் ஜகாத் நிறைவேற்ற வேண்டும். எங்கிருந்தாலும் அதனை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கம் இது ஒரு அலாதியானது, ஒரு தனித்துவமானது. இது யார் மீது கடமை, எப்பொழுது கடமை, எங்கு இந்த கடமை நிறைவேற்றப்பட வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னால், அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஏ இப்ராஹிமே, நீங்கள் மக்களுக்கு ஏதோ ஹஜ்ஜுடைய கடமை, ஹஜ்ஜுடைய வணக்கம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அழைப்பு விடுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள். எவ்வாறு தொழுகைக்காக ஒவ்வொரு மஸ்ஜிதில் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் அங்கே மாற்றில் இருந்து தொழுகையின் பக்கம் அழைக்குகிறாரோ, தொழுகையின் பக்கம் அறிவிப்பு விடுக்கிறாரோ, தொழுகையின் பக்கம் ஞாபகம் ஊட்டுகிறாரோ, சோதரே தெரியாதே, அது போன்ற ஹஜ்ஜுக்கு ஞாபகம் ஊட்டுதல் கிடையாது. தொழுகை ஐநேரம் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதில் இருந்து ஐந்து நேரமும் நாளாந்தம் தினந்தோறும் அதே அதான் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு எங்கும் ஒரு அறிவிப்பும் கிடையாது. யாருடைய அறிவிப்பு? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னால், ஏ இப்ராஹிமே, ஹஜ்ஜுடைய வணக்கம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். அவர்களுடைய காலம் என்றால் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள காலம். சௌதரே பெரியார்களே, இன்றைய இந்த நூற்றாண்டில் இன்றைய காலத்தில் இருக்கும் தொழில்நுட்பம் இருக்கவில்லை. செய்திகள் பரப்புவதற்காக வாட்ஸ்அப்போ பேஸ்புக்கோ அல்லது வானொலியோ அல்லது டெலிவிஷனோ எதுவுமே இல்லாத காலம். எப்படியான காலமாக இருக்கும்? சுமார் ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் இருந்த நிலைமைக்கும் இன்றைய நாம் இருக்கும் ஒரு நிலைமைக்கு உள்ள வித்தியாசம் என்ன? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அது எவ்வாறு இருந்திருக்கும்? சாதகை தெரியாதே, மக்காவுக்கு செல்பவர்கள், மதினாவுக்கு செல்பவர்கள் அங்கே இருக்கும் நூதன சாலை மியூசியம் நாம் செல்வதுண்டு, பார்ப்பதுண்டு. அன்று அந்த மக்கா எவ்வாறு இருந்தது, அன்று அந்த காபா எவ்வாறு இருந்தது, அன்று அது ஜம்ஜம் கிணறு எங்கே இருந்தது, எப்படி இருந்தது என்று சுமார் 200-300-400 வருடத்திற்கு முன்னால் இருந்த அந்த அந்த காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்றால் அது எப்படி இருந்திருக்கும்? சாதகே தெரியாதே, அல்லாஹ்வின் கட்டளை இருக்கிறது, இப்ராஹிமே அறிவிப்பு செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கவில்லை, சிந்திக்கவில்லை, கேள்வி கேட்கவில்லை. யா அல்லாஹ், நான் என்னுடைய அறிவிப்பு எப்படி செய்வது, எங்கே செய்வது, யார் என்னுடைய அறிவிப்பை கேட்பார்கள்? மனிதர்கள் இருந்தார்களா? அது பாலைவனம் சோதனை தெரியாது. அதனுடைய தரை எவ்வாறு, அதனுடைய வனாந்திரம் என்ன, அதனுடைய மனித சஞ்சாரங்கள் எவ்வாறு இருந்தது, நான் படித்திருக்கிறோம். தப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜபலே அபூ குவைஸ் என்னக்கூடிய அந்த மலையின் ஏறினார்கள், ஏறி சென்றார்கள். யா ஐயுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, அது குறித்து அழைக்கும் அல்ஹஜ், உங்கள் மீது ஹஜ்ஜுடைய வணக்கம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஹஜ் செய்யுங்கள். சாதர்கே பெரியார்களே, அல்லாஹின் கட்டளை அறிவிப்பு செய்யுங்கள். செய்தார்கள், அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டால் அதில் எமது புத்தியை போடுவதில்லை. சோதர்கே பெரியார்களே, நாம் இன்றே பக்கமா முக்கர்ரமாவுக்கு அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக உம்ராவுடைய வணக்கத்துக்காக நாம் இஹ்ராம் அணிந்தால் முதலாவது வார்த்தையில் சொல்வது, எல்லோரும் சொல்வது, லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். சோதர்கே பெரியார்களே, லப்பைக் என்றால் என்ன? லப்பைக் என்பது எப்போது சொல்லப்பட வேண்டும், எங்கே சொல்லப்பட வேண்டும்? லப்பைக் என்பது ஒருவர் அழைக்கிறார், யா முஹம்மத் தால், ஏ முஹம்மதே வாருங்கள் என்று உத்தர அழைத்தால் அதற்கு பதில் சொல்வதுதான் லப்பை. இதோ நான் வந்துவிட்டேன். நாம் பாடசாலையில் பள்ளிக்கூடங்களில் ஹாதிர் எடுப்போம், வரவுகள் பதிவோம், ஒருவருடைய பேரை வாசிப்போம், வந்திருக்கிறாரா, இதோ நான் வந்திருக்கிறேன் கேட்டால் இதோ நான் வந்திருக்கிறேன். லப்பை என்பது ஒருவர் அழைக்க நான் இதோ வந்துவிட்டேன். சோதர்கே பெரியார்களே, நான் லப்பை சொல்லுதோ லப்பை என்றால் என்ன? இதோ நான் வந்துவிட்டேன். ஒருவர் அழைக்காமல் நான் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்வது எங்கேயாவது உண்டா? இல்லவே இல்லை. நான் இதோ வந்துவிட்டேன் என்றால் யாருடைய அழைப்புக்குரிய பதில் சோதர்கே பெரியார்களே? அன்றே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள், யா யுகன்னாஸ், ஏ மனிதர்களே, இதோ ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, வாருங்கள் என்று அழைத்ததற்குத்தான் இன்று நாம் சொல்வது இல்லை, இதோ நான் வந்துவிட்டேன், இதோ நான் வந்துவிட்டேன். யாரெல்லாம் அன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவிப்பை கேட்டார்களோ மனிதர்களாக இருக்கவில்லை, ஆனால் ஆலமுல் அருவாகி ரூஹுகளாக இருந்தோம், உயிர்களாக இருந்தோம், அங்கே அல்லாஹ் வைத்திருந்தார். ஆலமுல் அருவாகி இருந்து கொண்டு அந்த ரூஹுகளுடைய உலகத்தில் இருந்து கொண்டு அந்த அழைப்பை கேட்டவர்கள் இன்றைய ஹராம் அணிந்தவர்களாக கட்டையுடன் காரியங்களுடைய உலகத்தில் இருந்து கொண்டு இன்று ஹராம் அணிந்தவர்களாக லப்பைக் என்று சொல்லுகிறோம் என்றால், அன்று எங்களுடைய தந்தை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த அழைப்புக்குரிய பதில் சோதர்கள் பெரியார்கள். எதற்காக அழைத்தார்கள்? ஏன் ஹஜ்ஜுடைய வணக்கம் ஒரு தனித்துவமான ஒரு வணக்கம் என்று சொன்னேன்? அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லும் பொழுது, வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஏ இப்ராஹிமே, அறிவிப்பு செய்யுங்கள், செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ரிஜாலன் வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதுக ரிஜால் வஅலா குல்லி ளாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ன் அமீக். ஏ இப்ராஹிமே, அறிவிப்பு கொடுங்கள், உங்களுடைய அறிவிப்பை கேட்டு உலகத்தில் நாலா திசைகளிலிருந்தும் திக்கு திசைகள் முடுக்குகள் மூளைகள் அமீக் என்று சொல்வது, நாம் எமது ஊரில் பெரும் பாதை இருக்கிறது, அதில் குறுக்கு பாதை, அதுக்குள் ஒழுங்கை, அதுக்குள் ஒரு மூளை, அதுக்குள் ஒரு வீடு, அதற்குள் மனிதர்கள் செல்வது நடைபாதை போன்ற ஒழுங்கைகள், திசைகள், திக்குகள், இடங்கள், மூளைகள், மலைகள், பள்ளத்தாக்குகள் என்று உலகத்தில் எத்தனையோ விதமான இடங்கள் இருக்கிறது. இன்று அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு திக்கு திசைகளிலிருந்து மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்று அல்லாஹ் சொன்னால் அறிவிப்பு செய்யுங்கள், ஒரு அறிவிப்பை கேட்டு பல திசைகளிலிருந்தும் பல திக்குகளிலிருந்தும் மூளைகள் முடுக்குகளிலிருந்து இந்த மக்காவை நோக்கி வருவார்கள். நிறைவேற்றுவதற்காக அங்கே செல்லவர் தொழுகை ஊரிலிருந்து தொழுகிறோம், நோன்பு இருக்கும் இடத்திலிருந்து நோக்குகிறோம், நாம் பொருள் ஏற்றும் இடத்திலிருந்து விநியோகம் செய்கிறோம். ஏன் ஹஜ்ஜுடைய வணக்கம் அந்த மக்கா முகர்ரமா அந்த பூமியை அந்த மண்ணை அந்த இடத்தை அங்கு சென்று நிறைவேற்ற வேண்டும்? அல்லாஹ் அந்த குர்ஆனில் குர்ஆனுடைய வசனத்தில் இரண்டாவது சொல்லுகிறார். முதலாவது காரணம் ஏன் அங்கே செல்ல வேண்டும்? லியஷ்ஹது மனாஃபியலஹு. முதலாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இப்ராஹிமே வருவார்கள் எதற்கென்று தெரியுமா? அங்குள்ள பிரயோசனத்தை பார்ப்பதற்காக, பார்ப்பதற்காக. பார்த்தல் என்ற பார்த்தல் என்ற வார்த்தைக்கு அரபிலே பல பல வார்த்தைகள் பல 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 வார்த்தைகள் சொல்லப்படும். ராய்து என்றாலும் பார்த்தே, ஷஹீத என்றாலும் ஷஹாத என்றாலும் பார்த்தல் என்று அர்த்தம் இருக்கிறது. சோழர்களே, அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லும் பொழுது அங்குள்ள பிரயோஜனத்தை பார்ப்பதற்காக, எதற்காக நாம் அங்கு செல்கிறோம், அங்குள்ள பிரயோஜனத்தை பார்ப்பதற்காக. அங்கே என்ன பிரயோஜனம்? எண்ணெய் வளம் இருக்கிறது, பெட்ரோல் வளம் இருக்கிறது, நல்ல கனி பல வகை இருக்கிறது. அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய துவா, அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செய்தார்கள், நமக்கு அவசரமாக செல்வம் நிறைந்த பல கனிகள் நிறைந்த ஒரு பகுதியாக ஆக்கி, செல்வத்தை விருத்தியாக்கி, இதை உன்னை ஈமான் கொண்டவர்களுக்கு, உன்னை நம்பியவர்களுக்கு கொடுப்பாயாக. அது ஒரு வசனம், அது ஒரு விடயம். அல்லாஹ்வுக்கும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு சம்பாஷணை, அதை தரத்தில் சொல்வதற்கு நேரம் கொடுக்காது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பரக்கத் அங்கே நிறைவான செல்வம் இருக்கிறது. பார்ப்பதென்றால் செல்வத்தை பார்ப்பதற்காகவா, கட்டிடத்தை பார்ப்பதற்காகவா, அங்குள்ள தோட்டத்தையும் அங்குள்ள கட்டிடத்தையும் அங்குள்ள பழத்தையும் பார்ப்பதற்காகவா? சோதர்களை தெரியாமலே அல்லாஹ் அழைக்கிறார் அங்குள்ள பிரயோசனம். என்ன பிரயோசனம்? அந்த பூமி நபிமார்கள் வாழ்ந்த பூமி, அந்த பூமி வஹீ தௌராத்தும் ஸபூரும் இன்ஜீலும் ஃபுர்கான் என்ற இறை வாக்கியங்கள் இறங்கிய பூமி. அந்த மக்கா முக்கர்ரமா, அந்த ஜஸீரத்துல் அரம், அந்த மதீனா முனவ்வரா, அதை சூடா இருக்கும் இடங்கள் வஹீ இறங்கிய பூமி. அங்கே இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், மரணித்தவர்கள், தேனை உயிர்த்தவர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து, தன்னுடைய உயிரை நிறுத்தி மார்க்கத்தை வளர்த்த உத்தவர்கள் வாழ்ந்த பூமி. அங்குள்ள பாடம் என்ன? ஈமானுடைய பாடம். அங்குள்ள பாடம் என்ன? அங்குள்ள பாடம் ஈமானுடைய பாடம். எதை பார்ப்பதற்காக அழைக்கலாம்? ஈமானுடைய பாடத்தை பார்ப்பதற்கு, படிப்பதற்காக. அதனை சில பாடம் இருக்குது, சில செயல் இருக்குது. நாங்க பாடத்தை வாசிக்கிறது நூடாக கிரகிச்சுக் கொள்வோம், விளங்கிக் கொள்வோம், தெரிஞ்சு கொள்வோம். இன்னும் சில பாடம் இருக்குது, அதை படிக்கணும், கண்ணால பார்க்கணும். அதை பார்க்கிறதுலையும் பல முறை இருக்குது. இன்னும் நாங்க சில பாடம் படிக்கிறோம், நாங்க நெட்டிலையும் யூடியூப்லையும் பேஸ்புக்கிலும் அங்கும் இங்கும் செய்தியை படிக்கிறதோட நடக்கிறத வீடியோவாக பார்க்கிறது. இதுவும் ஒரு விதமான பார்வை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற பார்வை அப்படி அல்ல. சிறைக்கு பின்னால் இருந்து பார்ப்பதல்ல, சிறை ஓடும் காட்சியை பார்ப்பதல்ல, வெற்றி கண்ணுடன் நேரடியாக அந்த அந்த மண்ணை மிதித்து அங்கு நடந்த தியாகத்தை பார்த்து படியுங்கள். அங்குள்ள முதலாவது பாடம் ஈமானுடைய பாடம். அங்கே அல்லாஹ் யாரை அழைக்கிறார்? ஹஜ்ஜி யாரும் இருக்கிறதே. வணக்கம் எல்லோரும் மீது கடமை கிடையாது. யார் செல்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்கள்? சக்தி என்றால் என்ன? ரெண்டு விதமான சக்தி. உடலில் பலம் இருக்க வேண்டும், கையில் பணம் இருக்க வேண்டும். உடலில் பலம் இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், உடல்ல சக்தி இருக்கணும், கையில சென்று வார அளவுக்குரிய செலவினத்துக்குரிய பணம் இருக்கணும். அப்படின்னா எங்கட பார்வையில செல்வந்தர்களை அல்லாஹ் அழைக்கிறார். செல்வந்தர்களை அல்லாஹ் அழைக்கிறார். பொதுவாக மனிதர்களுடைய நியதி, யாருடைய உடலில் பலமும் கையில் பணமும் வந்துடுமோ, மூணாவது வாரது ஆணவம் வந்துவிடும், பெருமை வந்துவிடும், கௌரவம் வந்துவிடும். அல்லாம் ஃபிரௌனுக்கும் வந்துச்சு, ஃபிரௌனுக்கும் அதுதான் வந்துச்சு. எனக்கு பணம் இருக்குது, படம் இருக்குது, படை இருக்குது, என்ன மதிக்கப்படுறாங்க, எனக்கு மூணாவது வாரது பெருமை வந்துவிடும், ஆணவம் வந்துவிடும். அந்த ஆணவத்தினால், அந்த பெருமையினால் அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்லி காட்டுகிறான். ஆன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த இறைவன், தெய்வம் என்பதை கூட அவன் வாதிட்டான். சாதகத்தியாக்களே, இந்த வணக்கத்துக்கு அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? செல்வந்தர்களை அழைக்கிறான், வசதி உள்ளவர்களை அழைக்கிறான். ஏன் அழைக்கிறான்? உங்களோட வசதியை, உங்களோட உடல் பலத்தை எடுத்து வாங்க. இந்த பூமி எப்படியான பூமி என்று தெரியுமா? அடிமைத்துவம் நிறைந்த அடாவைத்துவம் அல்ல, அகௌரவம் அல்ல, பெருமை நிறைந்தர் அல்ல, அடிமை நிறைந்த நான் அவர்கள், நான் அடிமை, நான் அல்லாஹுடைய அடிமை. அல்லாஹ் கட்டளையா இந்த உயிர் அது உயிர் அல்ல, அல்லாஹ் கட்டளையா இது ஹராமா இது எனக்கு வேண்டாம். சாராயத்துடைய விஷயத்தில் சாதகத்திரியாகவே சாராயத்துடைய விஷயத்தில் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் சாராயம் ஹராமாக்கப்படல, அது மூன்று சட்டங்களுக்கு பின்னால் தான் ஹராமாக்கப்பட்டது. ஏன் இந்த சாபாக்கள் நபியுடைய வருகையுடைய சந்தர்ப்பம் சாபாக்கள் அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் இந்த மதுபானம் என்பது அவர்களால் விட முடியாத ஒரு தேர்ப்பாடு, பலவிதமான கேடு கெட்ட தன்மைகள் இருந்தது. வந்தோடனே இதை தடுத்திருந்தா சில சாபாக்கள் சொல்றாங்க, நாங்க இஸ்லாத்த ஏற்றத்தோட இதை செய்யாத, இதை குடிக்காத, இதை விட்டு சொல்லியிருந்தா நாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கோம். அப்படியான மது பிரியர்களாக இருந்தாங்க. கட்டம் கட்டமாக சரியத்து வருது. மூன்றாவது கட்டம் இருக்கிறது, ஏ மனிதர்களே உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னமல் ஹம் வல் மைசிர் வல் அன்சாம் வல் அஸ்லாம் ரிஜ்ஸுன் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு. குர்ஆனுடைய வசனம் இருந்திருக்கிறது, அவர்கள் இருந்த பலவிதமான செயற்பாடுகளை குறித்து பல கட்டங்களுக்கு பின்னால் பல காலங்களுக்கு பின்னால் சட்டம் இருக்கிறது, ஏதம் இருக்கிறது, அல்லாஹுடைய ஆணையம் இருக்கிறது. சாதகத்திரியாகவே சாபாக்க சொல்கிறார்கள், இந்த ஆயத்து இறங்கிய நாளையில நாங்க மதீனா முனவ்வராவுடைய ஷாரிகளை தரீக்குகளை பாதைகளை தெருக்களை பார்த்தோம். அது அது மதுபானம் தீப்பா தீப்பா கணக்கில் இருந்த மதுபானம் அங்கே திரும்ப மதீனால பெரும் ஒரு வெள்ளத்தை போல ரோடுகள் வீதிகள் எல்லாம் மதுபானம் அவ்வாறு பொட்டி விட்டார்கள் பூசி விட்டார்கள். அல்லாஹ் சட்டம் வருதா ஹலாண்டு வருதா எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். சாதகத்திரியாகவே ஏன் செல்வந்தர்களை அல்லாஹ் அழைக்கிறார் என்றால், இந்த வாங்க இந்த பூமியில நீங்க படிக்க வேண்டிய பாடம் ஆணவம் அல்ல, பெருமை அல்ல, அடிமை சூட்டப்படுங்க. மனிதர்களை சிறந்தவர்கள் யார்? அது செல்வந்தாகவும் அழைக்கிற செல்லம் செல்வந்தாகவும் அழைக்கிற செல்லம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான நிகழ்வுகள் அது மிக முக்கியமானதுதான். இஸ்லாம் மியாராஜுடைய நிகழ்வு மண்ணுலோகத்தில் இருந்து விண்ணுலோகத்திற்கு சென்று தொழுகையை பரிசாக கொண்டு வந்த ஒரு நிகழ்வு. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சுபஹானல்லதி சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதி அக்ஸா. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சுபஹானல்லதி அல்லாஹ் பரிசுத்தமாகிட்டார். எப்படியாக இறைவன் அல்லதி அஸ்ரா தன்னுடைய பிஅப்திஹி தன்னுடைய அடிமை நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்ல வர விஷயம் என்னன்னா, அல்லாஹ் எங்களை ஹஜ்ஜிக்கு அழைக்கிறது. நாங்க எங்களை ஊர்ல இருந்து ஏராளமான தோழர்கள் சென்று விட்டார்கள், சென்று வந்தவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறோம். இந்த பாடத்தை படிச்சோமா, செல்வதற்கு தயாராக இருக்கிறோம், செல்வதற்குரிய தராதரம் உள்ளவர்கள் இருக்கிறோம். நாம் செல்வது போவது இந்த பாடத்தை படிப்பதற்காக. என்ன பாடம்? அடிமைத்துவம். அடிமை என்றால் என்ன? நான் யாருக்கு அடிமை? இன்றுள்ள பிரச்சனை என்னென்றால் எல்லாரும் தலைவர். நான் சொன்னால் கேட்கணும். எல்லாரும் இதே நிலைப்பாட்டுக்கு இருந்தா எப்படி எங்க சமாதானம் ஐக்கியம் ஒற்றுமை ஒரு 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 நேர் உண்டாகிறது? எங்க சோழர்களே இன்றைக்கு கொடுக்கப்படுற பயிற்சிகள் என்ன? இன்றைக்கு நடக்கிற கோர்ஸ்கள் என்ன? தலைமைத்துவ பயிற்சி, தலைமைத்துவ பணி. அப்படின்னா ஊர்ல நாட்டில வீட்டில ஊர்ல எல்லாம் தலைவர்கள், எல்லாம் தலைவர் என்றா யார் யாரை கேட்கிறது? யார் தலைவர், யார் குடிமகன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி சாலத்தை பிரியாக்களே, அடி ஒரு ஒரு அமீருக்கு ஒரு தலைவருக்கு இத்தாஸ் பண்றது வழிபடுறது கேட்கிற பயிற்சி தான் கொடுக்கப்பட்டது. அதுதான் இந்த சமூகத்தில் உள்ள ஆக பெரும் பிரச்சனை. நபியுடைய காலத்துக்கும் இன்றைய காலத்துக்கும் உள்ள பிரச்சனை என்ன? நபியுடைய காலத்திலும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது, கோர்ஸ்கள் நடந்தது. அந்த கோர்ஸ் என்னன்னா, வயசு எவ்வளவு சின்னதாக இருக்கட்டும், நிறம் கருப்பாக இருக்கட்டும், மூக்கு வெட்டப்பட்டிருக்கட்டும், அவசியாக இருக்கட்டும், நீக்குறவாக இருக்கட்டும், நீங்க வயதுல கூடியவங்க, செல்வத்தில வசதியானவங்க, உங்களுடைய இந்த ஜமாத்துக்கு, உங்களுடைய பகுதிக்கு, உங்களுடைய நிகழ்வுக்கு இவர் தான் பொறுப்பா. இவருக்கு கீழே நீங்க இதான் பண்ணுங்க, வழிபடுங்க, சொல்லத்தை செய்யுங்க. சமையனா வாட்டாயா கேட்டோ வழிபட்டோம். இன்னைக்கு நாட்டுல ஊர்ல உலகத்துல கொடுக்கப்படுற பயிற்சி எல்லாரும் தலைவர்கள் யார் யாருக்கு கேட்கிறது? சாதகத்திரியார்களே, அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அழைப்பதை செல்வந்தர்களே, படிக்க வேண்டிய முதலாவது பாடம் அடிமைத்துவ பாடம். நான் ஒண்ணுமில்லை, என்ன செல்வம் ஒண்ணுமில்லை, நான் விரக்குள்ள கட்டிட்டு வரல, ஓகக்குள்ள எடுத்து போறதும் இல்லை. அல்லாஹ் தந்திருக்கிறான் சோதிப்பதற்காக. இந்த செல்வத்தை வைத்து, இந்த பணத்தை வைத்து, இந்த பலத்தை வைத்து அல்லாஹ்வின் அடிமை என்பதை நான் நிறைவேற்ற வேண்டும். சாதகத்திரியார்களே, அல்லாஹ் அழைக்கிறது லியஷது மனாபிதம். அந்த அங்கே அஜுடைய வணக்கம் என்பது ஒரு குடும்பத்துடைய பாடம். அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம், அதற்கு அம்மையா ஹாஜர் அலி இஸ்லாம், தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம், இந்த பாப்பா மகன் உம்மா, கணவன் மனைவி பிள்ளை, இந்த மூன்று பேருடைய நிகழ்வு தான் ஹஜ்ஜுடைய பெரும்பகுதியான வணக்கம். தவாஃபாக இருக்கட்டும், அந்த தம்சமாக இருக்கட்டும், அந்த சாயியாக இருக்கட்டும், அந்த ஜம்ராசுக்களாக இருக்கட்டும், சாதகரை பிரியார்களே, அருமையான சாதகரை பிரியார்களே, இந்த பாடம் படிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அளிக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது லியஷ்ஹது மனாபிதஹு, இரண்டாவது தான் குர்ஆன் சொல்லுகிறது வயதுகுரஸ்மல்லாஹு ஃபீ அய்யாமி மான். இந்த ஒரு வசனத்துக்குரிய வரைவிலக்கத்தை, விளக்கத்தை, தெளிவுகளை செல்வதற்கு இந்த ஜும்மாவுடைய நேரம் கொடுக்கார். சுருக்கமாக சொல்கிறேன், இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறார், முதலாவது அழைப்பது அங்குள்ள பிரயோசனத்தை பார்ப்பதற்காக, இரண்டாவது தான் வயல் குருஸ்மி மனுமா குறிக்கப்பட்ட அந்த சில நாட்களில் உள்ள வணக்கங்கள், அங்கே தவா செய்வதும், சரி செய்வதும், தக்பீர் செய்வதும், ஜம்ராக்களுக்கு கல்லடிப்பதும், அரபாவில் தரிப்பதும், மினாவில் தரிப்பதும், அங்கே சாதத்தை தெரியாமே இதுவெல்லாம் குறிக்கப்பட்ட சில நாட்களுடைய வணக்கம். பெரும்பகுதியான வணக்கம் அங்குள்ள பாரம்பரியம். அல்ஹம்துலில்லாஹ், சென்று வந்தவர்கள் ஏராளம் இருக்கிறோம். ஆனால் அந்த பாடத்தை எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறோம்? கவலையான செய்தி என்னென்றால், போயிட்டு வாரது அது ஒரு பேருக்காக, புகழுக்காக நாம் போறது, அது ஒரு பெண்ணை போறதை போல, ஒரு நோய் போறதை போல, முந்தி நம்ம பகுதிகளில் இருந்து அங்கிருந்து செல்வதை போல, இப்ப ஒரு லீவு கிடைச்சிட்டா உங்க குடும்பத்தை எடுத்துட்டு உங்காவுக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போய் வராரு. ஹஜ்ஜி அது உண்மையான ஹாஜ், அதுக்குரிய அடையாளம் என்ன? செல்வத்தில் அபிவிருத்தி, வழக்கம், செழிப்பு, கண்ணியம் அது இருந்து கொண்டே இருக்கும். செல்கிறோம் செல்ல வேண்டும், தூய எண்ணத்துடன் செல்ல வேண்டும். அதை நாம் ஒரு சடங்காக, சமுதாயமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இன்னும் சில தோழர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கம் செய்வதற்கு வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, என்ன செய்ய? மக்காவை பார்த்துவிட்டு வந்தால் எமது கடமை முடிந்து விட்டது. அவங்களுக்கு செல்கிறார்கள், இங்கே ஹஜ்ஜை பால்படுத்துகிறார்கள். சாதகத்திரியார்களே, ஹஜ்ஜுடைய வணக்கம் கடமையாக இருந்து, அதற்குரிய தகுதிகள் இருந்து செல்லாமல் யார் மௌத்தாகிறார்களோ, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் யகூதியாக, நசராணியாக, மஜூசியாக, அல்லாஹ்வை இறை நிராகரிப்பு செய்தவராக மௌத்தாகட்டும் என்ற எச்சரிக்கையும் வந்திருக்கிறது. அதனால் சோதகப்படியாகவே செல்வதற்கு சற்றியுள்ளவர்கள், நாம் இந்த வருடம் செல்லவில்லை என்றாலும் எதிர் வரக்கூடிய காலங்களில் செல்வதற்கு முயற்சிப்போமாக. இரண்டாவது, எவரை இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேற்றுவதற்கு வசதியற்றவர்கள், இவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துடைய நன்மையை அடைவதற்கு மார்க்கம் அமல் சொல்லி தந்திருக்கிறது. அதான் சொன்னேன், எல்லோருக்கும் ஹஜ்ஜு கடமை கிடையாது. யார் மீது கடமை? பணமும் பலமும் இருப்பவர்கள் மீது. இன்னும் சிலர்கள் ஏங்களா, எங்களுக்கு பணம் இல்லையே, பலம் இல்லை, இருந்தால் நாங்களும் சென்று அந்த ஹஜ்ஜை செய்யலாமே, அந்த நன்மையை அடையலாமே, ஏங்களா? அதற்கும் அதனுடைய நன்மைகள் அடைவதற்கும் மார்க்கம் அமல் சொல்லி தந்திருக்கிறது. மூன்று விதமான அமல்கள் இருக்கிறது. யார் அதனை செய்வார்களோ, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுடைய அல்லாஹ்வுடைய சவாபை நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது, யார் ஒருவர் அதிகாலையில் அல்லாஹ்வுடைய இல்லம் மஸ்ஜிதுக்கு வருகிறார், எதற்காக? தேவனுடைய மார்க்கத்துடைய ஒரு அறிவை படிப்பதற்காக இருக்கிறார், ஒரு பாடத்தை படிக்கிறார், அவர் தன்னுடைய தேவைக்காக செல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ்வுடைய சவாபை வழங்குகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லோரும் முஸ்லீம்கள், இந்த நன்மையை அடைவதற்கு முடிவானவர்கள் காலையில் மஸ்ஜிதுக்கு வருகிறோம். தீனுடைய தாலீம்கள் நடக்கிறது, தீனுடைய கல்விகள் கற்பிக்கப்படுகிறது, ஹதீஸ்கள் போதிக்கப்படுகிறது. வெறும் பொழுது நல்லெண்ணம் திரும்புகிறோம். இன்றைக்கு ஒரு பாடத்தை படுகிறது, என்ன சவால்? உம்ராவுடைய சவால் என்றார்கள் ஸல்லல்லாஹு. இரண்டாவது, யார் ஒருவர் அதிகாலை மஸ்ஜிதுக்கு வருகிறார், சுபப்படியை தொழுகையை தொழுகிறார், அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறார், சூரியன் உதயமாகும் வரை உட்கார்ந்திருந்து சூரியன் உதயமாகும் இஸ்லாத்துடைய ரெண்டு ரகாத் சுன்னத்தான நஃபீலான அந்த தொழுகையை தொழுதுவிட்டு வீடு போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு உம்ரா ஹஜ் செய்த நன்மை வழங்கப்படும் என்றார்கள் சொல்லலாம். மூன்றாவது சாலகேத்ரியாகவே, மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமையான தாய் இருக்கிறாள், தன்னை பெற்றெடுத்த, தன்னை வளர்த்த, தன்னை ஆளாக்கிய தன்னுடைய தாய் இருக்கிறாள், தன்னுடைய தாயை இன்முகத்துடன் சந்தோஷமாக முகமலர்ச்சியுடன் தாயுடைய முகத்தை பார்ப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுடைய அல்லாஹ்வுடைய நன்மை அல்லாஹ் வழங்குகிறார் என்றார்கள் சொல்லலாம். அருமையான சோதனை, சந்தர்ப்பத்தை தவறவிடாதீர்கள். இருப்பவர்கள் பாக்கியமாக கொள்கிறேன், இந்த நன்மையை அடைவதற்கு எல்லோரும் முயற்சிக்குமாக. மூன்றாவது முக்கியமான விடயம், சோதனை எங்களில் செல்வந்தர்கள் ஏராளமானவர்கள் இருக்கும், எல்லோரும் ஒரு தொழிலுடன் வசதியுடன் ஒரு சம்பந்தத்துடன் இருக்கும். எங்க சமூகத்தில இன்றைக்கு மார்க்கத்த விளங்கரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால எதை முற்படுத்தலும் எதை பிற்படுத்தலும் எதை எவ்வளவு செய்யணும்ங்கிறதிலே தெளிவின்மையின் காரணமாக பேருக்காக புகழுக்காக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஹஜ் வாழ்க்கையில ஒரு தடவை கடவுள், நான் ஹஜ் செய்திருக்கேன், இன்னும் பல விடத்தம் பணத்தை செலவழிச்சு போறேன், ஒன்றிருக்கிற வாப்பா ஹஜ் செய்யாம மௌத்தாய்த்தா, அவருக்காக ஹஜ் செய்கிறேன், எதை உண்மை மௌத்தாய்த்தா, எதை வசிய செய்தா, அவருக்காக நான் ஹஜ்ஜை வருத்தி, அப்படி இல்லை சும்மா இவர் பேருக்கு போறா, உங்களாவுக்கு மேல உங்களா செய்கிறார், லட்சத்துக்கு மேல லட்சம் செலவழிச்சு கொண்டிருக்கிறார் பேருக்காக புகழுக்காக. இதை இஸ்லாம் நிறைவேற்றவில்லை. என்ன செய்யலாம்? இந்த மேலதிகமான செல்வத்தை கொண்டு எமது சமூகத்துடைய நலன் விரும்பிகள், சமூகத்துடைய எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. இன்று அலம்துல்லா எங்களுடைய ஊர்கள் இருக்கிற மஸ்ஜிதுகள், ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு இருக்கக்கூடிய காணிகள், கடைகள், நிலங்கள், இது எந்த ஒரு மஸ்ஜிதும் நிலம் கொடுத்து காசு கொடுத்து வாங்கியது. எமது இந்த ஊர்ல பிறந்த, எமது இந்த நாட்டில பிறந்த எங்களுடைய சாமிய சகோதரர்கள் ஒவ்வொருவர்களும் இந்த மஸ்ஜிதுக்காக செய்த மக்பூல்கள் ஆனந்தமான காலமாக நன்மைகள் பெற்றுத் தரக்கூடிய வக்ஃபுடைய அமல் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய உம்மத்தில இந்த அமல் இழந்து விட்டு, இங்கேயாவது யாராவது ஒரு மஸ்ஜிதுக்காக, ஒரு மதரசாவுக்காக, ஒரு நல்ல ஒரு காரியத்திற்காக வக்ஃபு செய்தார்கள் இருக்கிறார் மிச்சம் குறவு. அண்மையிலே நடந்தது, ஒரு மதரசாவுக்காக எமது ஊருடைய ஒரு தோழன் தந்த இருப்பிடத்தை தந்த வீட்டை வக்ஃபு செய்தார். சாதசேபதியாகி சொல்லவாக என்னென்னா, முந்தைய காலங்களை விட இப்ப இல்லைன்னு செல்வாளுக்கு போய்விட்டது. இந்த ஒரு மஸ்ஜித் உருவானது எந்த நாட்டுடைய பண்டும் கிடையாது, எந்த நாட்டுடைய இன்கமிக்கும் இல்லை, வரவுகளும் இல்லை. இந்த ஊருல இந்த நாட்டில இருக்கக்கூடிய களிமாற்றல் எங்களுடைய சம்பாத்தியம். சாதகப்படியாது இப்படியான மேலதிகமான வணக்கங்கள் செய்வதை விட அவுடைய தனியான பாடம், எதனை முதன்மைப்படுத்துவது, நான் ஹஜ் செய்திருக்கிறேன், நான் உம்ரா செய்திருக்கிறேன், இன்னும் பல ஹஜ் செய்யறதுக்கு வசதி இருக்கிறேன். என் குடும்பத்தில் ஏராளமான குமர்கள், ஏராளமான தோழர்கள், என்னுடைய நண்பர்கள் வசதியை நான் இருக்கிறார்கள். இவங்களுக்கு கொடுத்து உதவு கண் வரல. எதிர்காலத்தில் ஒருசியாவுடைய அமல் வருது. இது நல்ல காரியம், பணம் செலவழிக்கப்படலாம். இவரும் இவர் பேங்க்ல ஓடி எடுத்திருக்கிறார், லட்சக்கணக்கில் வட்டி கிடைத்திருக்கிறார், ஊருல ஏராளமான தோழர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இவரத கரண்டி அரியத்தாக இருக்கிறது, போன் பில் அரியத்தாக இருக்கிறது. இவரும் ஒரு மாற்ற வாங்கி அவருக்கு குருமாக இருக்கிறார். இவரும் உதவியாக இருக்கிறார். இந்த அமலான நன்மை உருவாகாது, நாட்டில உழக்கம் உருவாகும். இன்னைக்கு இதுதான் இன்றைக்கு ஆபத்தின் குழப்பமாக இருக்கிறது. இன்னைக்கு பேசவருக்கும் ஹிஜாபுக்கும் இஸ்லாமிய உரிமைகளுக்கும் எதிராக வரும் சவால்கள். காரணம், அந்த அமல் என்ன நோக்கத்தில் செய்யப்பட்டதோ அது விடப்பட்டு அது ஒரு சம்பிரதாயமாக மயப்படுத்தப்பட்டதுனால உண்மையானவர்களுக்கு விடமில்லாத ஒரு சோதனை. சொல்லவாத விளைஞ்சிருக்கும் இவருக்கு லட்சக்கணக்கான கடன் இருக்கிறது, வேலை ஓடி இருக்கிறது, அவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும். இவர் மாதத்து பொருமான கொடுக்கிறத மாற்றம் போட்டிக்கல செய்யாதீங்க. இதை கொண்டு நாட்டில ஊர்ல உலகத்துல குழப்பம் உண்டா சோழர்கள். அதனால மார்க்கத்தை முறையாக விளங்குவோம், சரியாக செய்வோம். அது போல எங்கட மஸ்ஜித் நாங்க தான் நிர்மணிக்கணும், நாங்க தான் பராமரிக்கணும், நாங்க தான் செலவழிக்கணும். அல்ஹம்துலில்லா அப்படித்தான் செய்து கொள்வார். இந்த மஸ்ஜிதும் எப்படி ஆரம்பம் இருந்தது எல்லோருக்கும் தெரியும். ஜும்மா வாக்குறதுக்கு முன்னாலே எப்படி இருந்துச்சு, ஜும்மா ஆரம்பிச்சது பின்னால கட்டம் கட்டமாக விரித்து கண்டு இன்றும் இந்த மஸ்ஜித் போதாத ஒரு நிலைமைக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எல்லோருக்கும் செல்வத்தை தந்திருக்கிறார், ஆற்றலை தந்திருக்கிறார், பணத்தை தந்திருக்கிறார். ஏந்த செல்வம், ஏந்த பணம் அல்லாஹ் தீன் உலகத்தில் உயிர்ப்பிப்பதற்காக செலவழிக்கப்படணும். அந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜிதிலும் மேல் மாடியுடைய சேவைகள் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஊருடைய மஸ்ஜித், நான் எங்கட மஸ்ஜித், ஏந்த பணமும் அல்லாஹ் மாளிக சட்டத்துக்கு செலவழிக்கப்படும். ஒவ்வொரு உள்ளத்தால் உதவி கொள்ளுங்க. இது சதக்கத்துல் ஜாரியா. என்னால ஒரு சீமன் பேக் தான் கொடுக்கலாம், என்னால ஒரு கல்லை தான் கொடுக்கலாம், ஒரு செங்கல் கொடுக்கலாம், எனக்கு அதுவும் கொடுக்கறதுக்கு செய்யலாம். எனக்கு ஒன்று செய்யலாம், மண்ணை ஏற்றி கொடுக்கறதுக்கு உடல்ல சக்தி இருக்குது, கையில பணம் இல்லை, யாருக்கு எது எதுவோ அதை செய்து நன்மைகளுடைய விஷயத்துல நிரந்தரமான நன்மைகள் சதக்கத்துல் ஜாரியாவுடைய நன்மைகள். குறிப்பாக எங்களுடைய மசூதிகள், என்ன மசூதியுடைய தேவைகள் வந்திருக்கும் எல்லோரும் உள்ளத்தில் அடைங்க. ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு நோய் வருகிறது, ஒரு ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனையாக இருக்குது, சதக்கை தெரியாது, அல்லது நாங்கள் ஒரு பயணம் போக்குறோம், எப்போது எங்களை வாழ்க்கையில் வரணும், சதக்காவுடைய சதக்கான தன்மை என்ன, இது தனியாக பேசப்படும். சதக்கான சக்தி என்ன, மனிதர்களால் அரசர்களால் படையினர்களால் சாதிக்க முடியாத பலவிதமான சாதனைகள் எல்லோரும் கவனம் எடுத்து கருத்தை எடுத்து எங்களால் முடியுமான ஒத்தாசைகள் உதவிகள் செய்து இந்த மஸ்ஜிதை நாம் தயாராக்குவோம், வேலைகளை முடித்தளிப்போம். இது போன்ற செலவுகள் வரும் பொழுது யாருக்கு எவ்வளவு ஏற்படும் அதை கொடுத்து நல்ல விஷயங்களில் நாம் முன்னோடிகளாக இருப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் எம்மனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் யாவருக்கும் உடைய காபா ஷரீஃபை சென்று ஹஜ் உம்ராவுடைய வணக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக, செல்வத்தை தருவாயாக, உடலில் ஆற்றலை தருவாயாக, அங்குள்ள பாடத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையை திருத்த தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிராந்தியத்திலிருந்து ஏராளமான தோழர்களை, எங்கள் உறுப்பினர்களை எங்களுக்கு பகரமாக அனுப்பி வைத்திருக்கிறோம். அவருடைய அச்சை கவுழ்ச்சியமாயாக, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, ஆக்கியத்தை கொடுப்பாயாக, நாட்டுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக, இஸ்லாமிய விஷயங்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய மக்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய உரிமைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான தலைவர்களை நீ தேர்ந்தெடுத்து தருவாயாக. முஸ்லிம்கள் மீது இறக்கமுள்ள ஆட்சியாளர்களை தலைமைத்துவத்திற்கு கொண்டு வருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பகுதிகளை பாதுகாப்பாயாக, தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. الحمد لله رب العالمين
قل للكون وقل
السلام عليكم ورحمه الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.